ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக மின்னஞ்சலில் அவ்வப்போது ஒரு சிறு கட்டுரை சுற்றி சுற்றி வருகின்றது. கொக்கோ கோலா நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகி பிரையன் டைசன் என்பவர் குடும்ப உறவுகள் பற்றி எழுதிய கட்டுரை அது. பல பந்துகளை ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக தூக்கி போட்டு பிடிக்கும் வித்தையை நாம் அனைவரும் அவ்வப்போது பார்த்திருக்கின்றோம். இந்த வித்தையை செய்வதற்கு தனி திறமை வேண்டும். இந்த வித்தையோடு வாழ்வை ஒப்பிட்டு பிரையன் டைசன் அவர்கள் எழுதியுள்ள அந்த கட்டுரையின் முதல் சில வரிகள் இதோ.
பல பந்துகளை ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு பிடிக்கும் வித்தையைப் போல வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கையில் 5 பந்துகள் உள்ளன. அவை நீங்கள் செய்யும் தொழில், உங்கள் குடும்பம், உடல்நலம், நண்பர்கள் மற்றும் உங்கள் மனம். இந்த 5 பந்துகளில் உங்கள் தொழில் என்பது மட்டும் ஒரு ரப்பர் பந்து. அது கைதவறி கீழே விழுந்தாலும் மறுபடி எகிரி குதித்து உங்கள் கைகளுக்கு வந்துவிடும். ஆனால் மற்ற 4 பந்துகள், அதாவது குடும்பம், உடல்நலம், நண்பர்கள், மனம் ஆகிய 4ம் கண்ணாடியால் ஆனவை. அவை கீழே விழுந்தால் சிதறிவிடும். அவற்றை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது இயலாத காரியம்.
அன்புள்ளங்களே, வாழ்வின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்றான நமது குடும்ப உறவுகள் கண்ணாடி பந்துகள். தவறினால் சிதறிவிடும். குடும்ப உறவுகளை பற்றிய சில எளிய தெளிவான பாடங்களை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம், அல்லது புரிந்து கொண்டாலும் பின்பற்ற தவறுகிறோம் என்பதை ஆழமாக அலசி பார்க்க இன்றைய ஞாயிறு நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, நமது தொலைக்காட்சிகளில் வரும் பல மெகா தொடர்கள் குடும்பத்திற்குள் நிகழும் பிரச்சினைகளை ஒவ்வொரு நாளும் காட்டி வருகின்றன. பிரச்சினைகள் ஒன்றா இரண்டா? ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி போல நீண்டு கொண்டே செல்லும் பிரச்சினைகளால் நசுக்கப்பட்டு கதாபாத்திரங்கள் படும் வேதனைகள் நம்மில் பலரை கண்ணீரில் மூழ்கச் செய்கின்றன. இந்த தொடர்களில் காட்டப்படும் பிரச்சினைகள் தானே நம்முடைய குடும்பங்களிலும் நடக்கின்றன என்று சொல்லும் அளவுக்கு இந்த தொடர்கள் ரசிகர்கள் மனதில் அரியணை கொண்டுள்ளன. அவ்வப்போது நிஜமான குடும்பத்தில் மனத்தாங்கல்கள், வாக்குவாதங்கள் நிகழும்போது இந்த தொடர்களில் வரும் நிகழ்ச்சிகளும் வசனங்களும் இந்த குடும்பங்களை மறைமுகமாக பாதிக்கின்றனவோ என்றும் சந்தேகப்பட வேண்டியுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, அரைத்த மாவையே மீண்டும் மீண்டும் அரைப்பது போல குடும்ப பிரச்சினைகளை மீண்டும் மீண்டும் காட்டும் நமது மெகா தொடர்கள் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் சொல்வது அபூர்வம். அப்படியே சொல்லப்படும் தீர்வுகளும் பயனுள்ளவைதானா அல்லது வெறும் பரபரப்பை உருவாக்குகின்றனவா என்பது கேள்விக்குறி. அன்பு இதயங்களே, தொலைக்காட்சி தொடர்களை பற்றிய ஆய்வு அல்ல இது. இன்றைய நற்செய்தி நம்மை குடும்பத்தின் பிரச்சினைகளுக்கு அழைத்து வந்திருப்பதால் இந்த தொடர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டுள்ளோம். தொலைக்காட்சி தொடர்கள் கூறும் கருத்துக்களை உள்வாங்கும் அளவுக்கு நாம் நற்செய்தி சொல்லும் கருத்துக்களை உள்வாங்குகின்றோமா என்பதை அலசி பார்க்க இந்த ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. அன்பு நெஞ்சங்களே, குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்யும் போது என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்வுகளை இன்று இயேசு நற்செய்தியில் கூறியுள்ளார். இந்த நற்செய்தியை கேட்கும்போது நம் மனங்களில் நம்பிக்கை பிறக்கின்றதா, அல்லது இயேசு கூறும் வார்த்தைகள் நடைமுறை வாழ்வுக்கு ஒத்துவராது என்று நமது மனம் சொல்கின்றதா? இயேசு தன் சீடர்களிடம் அன்று சொன்னது இதோ, நம்மிடம் இன்று சொல்வது இதுதான்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள்.
அன்புள்ளங்களே, இப்போது நாம் கேட்ட இந்த பகுதியை மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நாம் பின்பற்றினால் உறவில் உருவாகும் பிரச்சினைகள் பெரிதும் விலகிவிடும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது நமக்கும் அடுத்தவருக்கும், குறிப்பாக நமக்கும் நமக்கு நெருங்கியவர்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவை குறித்து எத்தனையோ மனநலவியல் நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றின் பல பக்கங்களில் விளக்கப்படும் உண்மைகளை இயேசு ஒரு சில வரிகளில் விளக்கியுள்ளது போல் எனக்கு தோன்றுகின்றது. வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான இந்த முக்கியமான பாடங்களை மீண்டும் பயில இயேசுவின் பாதங்களில் நாம் அமர்வோம்.
உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம்
அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தியின் துவக்கமே ஒரு சவாலாக ஒலிக்கின்றது. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் என்பவை இயேசு கூறும் ஆரம்ப வார்த்தைகள். உங்கள் சகோதரன் அல்லது சகோதரிக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்திருந்தால் என்று இயேசு ஆரம்பித்திருந்தால் அவர் தொடர்ந்து கூறும் மற்ற வார்த்தைகள் பொருளுள்ளதாக இருக்கும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் என்று ஆரம்பத்திலேயே நம்முடைய சிந்தனைகளை புரட்டி போடுகின்றார். பொதுவாக நம் குடும்பங்களில் தவறு செய்பவர் யாரோ அவரிடமிருந்து தவறை சரி செய்வதற்கான முயற்சிகளையும் எதிர்பார்ப்போம், இல்லையா? உதாரணமாக, நான் என் உடன் பிறந்த ஒருவரிடம் கோபமாக பேசியிருந்தால் அவரை தேடிச் சென்று மன்னிப்பு கேட்பது என் கடமை. இன்றைய நற்செய்தியின் ஆரம்பத்தில் இயேசு நமக்கு முன் வைக்கும் சவால் கடினமான ஒன்று. நம் உடன் பிறந்தவர் குற்றம் செய்யும் போது, அதுவும் நமக்கு எதிராகவே அவர் குற்றம் செய்யும் போது, அவர் நம்மை தேடி வந்து சமரச முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று காத்திருக்காமல் நாம் அவரை தேடிச் செல்ல வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். நடக்கிற காரியமா இது? நடக்கிற காரியம்தான் நண்பர்களே, நடக்க வேண்டிய காரியமும் கூட. இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வார்த்தைகளை கேட்டதும் என் மனதில் இயேசுவின் மற்றொரு கூற்று பளிச்சிட்டது. மலைப்பொழிவில் அவர் கூறிய அந்த வார்த்தைகள் இதோ.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 5. நீங்கள் உங்கள் காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள்.
அன்புள்ளங்களே, காணிக்கை செலுத்த வரும்போது நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகள் மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக அவர் தரும் சவால் இன்னும் தீவிரமானதாய் உள்ளது. பீடத்திற்கு முன் நீங்கள் நிற்கும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புவது இதுதான். உறவுகளில் தவறுகள் ஏற்படும் போது யார் காரணம் என்ற வரலாற்று குறிப்புகளையும் கணக்குகளையும் பார்க்காமல் பிரச்சனையை தீர்க்கும் முதல் முயற்சிகள் நம்மிடமிருந்து வர வேண்டும் என்பதே இயேசு மலைப்பொழிவிலும் இன்றைய நற்செய்தியிலும் தெளிவாக்கும் ஆழமான உண்மை.
அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை,
அன்பு நெஞ்சங்களே, குடும்பங்களில் எழும் பிரச்சனையை தீர்க்க குற்றத்தை களைய நாம் மேற்கொள்ளும் முதல் முயற்சிகள் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் தொடர்ந்து தெளிவாக்குகின்றார்.
நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள், அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும்.
மிக மிக அவசியமான ஆனால் கடினமான ஒரு வழி. வயதால் அல்ல, மனதால் முதிர்ச்சி அடைந்தவர்கள் பின்பற்றும் சரியான வழி இது. ஆனால் நம்மில் பலர் என்ன செய்கின்றோம்? உறவுகள் விடயத்தில் மட்டும் வளர மறுத்து, முதிர்ச்சி அடைய மறுத்து, அடம்பிடிக்கும் குழந்தை பருவத்திலேயே நின்று விடுகின்றோம். தவறு இழைத்தவரை தனியே அழைத்து மனம் விட்டு பேசுவதற்கு பதில் தேவையற்ற சிக்கலான வழிகளை கடைபிடிக்கின்றோம், பிரச்சனைகளை பெரிதாக்குகின்றோம். அன்புள்ளங்களே, நம்முடைய தொலைக்காட்சிகளில் மெகா தொடர்கள் கூறும் வழி இது. பிரச்சனை பெரிதானால்தான் மெகா தொடர்கள் பல வாரங்கள் ஓடும். நமது குடும்பங்களிலும் இதுபோல் நிகழ வேண்டுமா என்ன? தொலைக்காட்சி தொடர்களில் பிரச்சனை பெரிதாக வேண்டும், குற்றவாளி ஒழிய வேண்டும், பழிக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அப்போதுதான் நாடகம் விறுவிறுப்பாக நடக்கும். நடைமுறை வாழ்வில் நம் குடும்பங்களில் விறுவிறுப்பான நாடகங்கள் தேவையா அல்லது விடைகள் தீர்வுகள் தேவையா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அன்பு இதயங்களே, 2013 நாம் கொண்டாடிய நம்பிக்கை ஆண்டின் ஒரு உச்சக்கட்ட நிகழ்வாக அக்டோபர் 26 பல்லாயிரம் குடும்பங்கள் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்திற்கு திருப்பயணமாக வந்திருந்தனர். அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பசிலிக்கா வளாகத்தில் மாலை நேரம் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது மனநலத்தில் மாற்றுத்திறன் கொண்ட ஒரு சிறுவன் திருத்தந்தையை சுற்றி சுற்றி வந்ததையும் அவரது இருக்கையில் ஏறி அமர்ந்ததையும் நம்மில் பலர் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த கூட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் நலமான குடும்ப வாழ்வு அமைய நமக்கு தேவையானது மூன்றே வார்த்தைகள் என்று கூறினார். இத்தாலிய மொழியில் பெர்மெஸோ கிராசியே ஸ்கூசா என்ற இந்த மூன்று வார்த்தைகளை கூறிய திருத்தந்தை கூடியிருந்த குடும்பத்தினர் அனைவரையும் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். குடும்பங்களில் எதையும் செய்வதற்கும் சொல்வதற்கும் மற்றவர்கள் அனுமதியை பெறும் வார்த்தை பெர்மெஸோ. தமிழில் இதற்கு இணையாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை தயவு செய்து. மற்றவர்களுக்கு நன்றி கூறும் வார்த்தை கிராசியே. தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்கும் வார்த்தை ஸ்கூசா. தயவு செய்து, நன்றி, மன்னிக்கவும் என்ற இந்த மூன்று வார்த்தைகள் மிக எளிதாக தோன்றும் வார்த்தைகள். ஆனால் இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒப்புக்காக செயற்கையாக சொல்லாமல் இந்த வார்த்தைகளுக்கு தேவையான உண்மையான மனநிலையோடு அவற்றை சொன்னால் நமது குடும்பங்கள் நலமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. குடும்பங்களில் நல்ல சூழல் உருவாக மனநல அறிவாளிகள் சொல்லும் எத்தனையோ அறிவுரைகளை பின்பற்ற விழையும் நாம், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லித்தரும் எளிதான வழிகளையும் பின்பற்ற முயல்வோமே. இந்த முயற்சிகளால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லையே. ஒருவேளை இவற்றால் அடையக்கூடிய பலன்கள் அதிகம் இருக்கலாம் அல்லவா? அன்பு இதயங்களே, இயேசு இன்றைய நற்செய்தியிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கூறும் எளிய அறிவுரைகளின்படி வாழும் குடும்பங்களில் இறைவனின் பிரசன்னம் நிறைந்து பொங்குவதற்கு வழியுண்டு. இந்த உறுதியைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியின் இறுதி வார்த்தைகளாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்.
இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.